எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய அளவற்ற கருணையினாலே திருப்பள்ளி எழுச்சியிலே 7வது பாடலை காண இருக்கிறோம். இதிலே வரக்கூடிய அடியார் சிந்தனை நமக்கு இறைவனை தேடித்தரட்டும். அது பழச்சுவையன அமுதன அறிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவழர் பொழில் திருவுத்தர கோஷமங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எதியமை பணிகொளும் ஆறுது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று அடுத்த அற்புதமான பாடல். எம்பெருமான், எம்பெருமானை நினைத்தோம், எம்பெருமான் நம்மை ஆண்டு கொண்டான், பலவிதமான வழிகளிலே ஆண்டு கொண்டான். நம்மிடத்திலே இருந்து எப்படிப்பட்ட பணிகளை, எப்படிப்பட்ட தொண்டை அவன் வாங்கிக் கொள்ளுகிறான். நம்ம தொண்டு செய்கிறோம் அல்ல, அவன் இப்பிறப்பு அறுத்து நம்மை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான். நம்ம பண்ணக்கூடியதெல்லாம் ஒன்றுதான், பகவானே நீ பார்த்துக்கோன்னு சொல்ற மாதிரி விட்டு விடுகிறோம். அவன் நம்முடைய குற்றங்களை களைந்து, கோது களைந்து, கோதாட்டி நம்முடைய பிறப்பறுத்து நம்மை ஆட்கொள்ளுகிறான். அவனுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டு என்ன? அங்கே இங்கிருந்து சென்றாலும் அங்கே இவன் இறைவனிடத்திலே என்றைக்கும் மாறாத தொண்டு செய்து கொண்டு இருக்க வேண்டும். என்ன தொண்டு? அது அவன்தான் தீர்மானம் பண்ண வேண்டும். எதியமை பணிகளும் ஆறு, எப்படியெல்லாம் என்ன தொண்டெல்லாம் செய்யலாம், சரி இந்த தொண்டு செய்வதற்கு எங்களை எப்படியெல்லாம் நீர் ஆட்கொள்வீர்? ரொம்ப அழகாக தமிழர்கள், தமிழ் அறிஞர்கள் சொல்லுவார்கள், சிவபெருமான் ஒருத்தரை ஓலை காட்டி ஆட்கொண்டான், ஒருத்தரை சூளை கொடுத்து ஆட்கொண்டான், இன்னொருத்தரை பாலை கொடுத்து ஆட்கொண்டான், மற்றொருத்தரை தன் திரு தானை கொடுத்து ஆட்கொண்டான் என்று சொல்வார்கள். அந்த சந்தனம் ஒலிச்சந்தத்தோடு வரக்கூடியதாக. ஓலை தடுத்து ஓலை கொடுத்து ஆட்கொண்டதை நம்ம பார்த்தோம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சூளை கொடுத்து ஆட்கொண்ட அப்பெருமானை பற்றியும் பார்த்தோம், தன் பால் கொடுத்து எம்பெருமாட்டிங்க அனப்பால் கொடுத்த சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுடைய சரித்திரத்தையும் பார்த்தோம், தன்னுடைய திருத்தாளை கொடுத்திருக்கக்கூடிய மாணிக்கவாசகருடைய சரித்திரம் நம்ம பார்க்கல. அது இதிலேயே இருக்கின்ற காரணத்தினாலே, திரும்பாவை திருப்பள்ளி எழுச்சி முழுவதுமாக இருக்கின்ற காரணத்தினாலே மாணிக்கவாசகரை தன்னுடைய திருத்தாளை கொடுத்து ஆட்கொண்டான் என்று சொல்வார்கள். எப்படி பணி செய்யக்கூடியது, எப்படி எம்பெருமான் நம்மை ஆட்கொள்ளுகின்றான் என்று சொல்லக்கூடிய தன்மை அவனுக்கு மட்டுமே தெரியும். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக ஆட்கொள்ளுகிறான். ஒருத்தரை தன்னுடைய பிள்ளையே அறிந்து கொடுக்க சொன்னான், கொடுத்தார். ஒருத்தரை பார்த்தா அவர் பிள்ளை இறந்து கிடக்கிறார், அடியாருக்கு அமுது செய்யும்படியாக செய்ய வைத்தான். இன்னொருத்தர் தன்னுடைய மகள் கூந்தலை அறிய வைத்தான். இன்னொருத்தரை குளத்தில் மூகி சத்தியம் கொடுக்க செய்தான். இன்னொருத்தர் தன் மனைவியே தானம் கொடுக்க வைத்தான். அவன் எப்படி ஆட்கொள்ளுகிறான் யாருக்குமே தெரியாது. எதியமை பணிகளும் ஆறு, எந்த வழியிலே ஆட்கொள்ளுகிறான் அவனுக்கு தான் தெரியும். அவை எப்படி செய்து கொள்ளுகிறான் என்று அவனுக்கே தெரிந்த சூற்றம். அவரவர்களுடைய தன்மைக்கு ஏற்றபடியாக இறைவன் அவர்களை ஆட்கொள்ளுகிறான். அந்த எம்பெருமானுடைய ஆனந்த அனுபவம் எப்படி இருக்கிறது? அது பழச்சுவையென, அது பழச்சுவையென அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். எம்பெருமானுடைய இந்த ஆனந்தம் இருக்கிறதே, இந்த தொண்டினுடைய ஆனந்தம் இருக்கிறதே, எம்பெருமானுடைய ஆனந்தம் சரி, எம்பெருமானுடைய தொண்டினுடைய ஆனந்தம் இருக்கிறதே, கண்ணை இடந்து பெயர்த்து எடுத்து வைக்கிறார் கண்ணப்ப நாயனார். ஆனந்தத்தில் குதித்தார் என்று பாடுவார் சேக்கலார் பெருமான். நமக்கு ஒரு முள்ளு குத்தினாலே அவ்வளவு வருகிறது, அவ்வளவு வருத்தம் ஏற்படுகிறது, கண்ணிலே இருந்து கண்ணீர் சொரிகிறது. ஒரு கண்ணை எடுத்து அப்பினார் என்பர் திருக்காலத்தின் ஆதருக்கு இரத்தம் நின்றது. ஆனந்தத்திலே கூத்தாடினாராம், தோல் தட்டினாராம், நன்றி இது செய்தேன் என்று சொல்லி அவர் ஆர்ப்பரித்தார் என்று செக்கலார் பெருமான் பாடுவார். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். தன்னுடைய மனைவியை கொடுத்தார், உறவினர்கள் எல்லாம் தடுத்தார்கள், எல்லாரையும் வெட்டி கொன்றார். சா, நீங்கள் செல்லலாம் இப்பொழுது என்று சொல்லி அனுப்புகின்றாராம். அந்த நாயனாருடைய சரித்திரத்தை நம்ம பார்த்தோம். அவர்களுடைய மனோநிலை எப்படி இருந்திருக்கும்? கண்ணை இடந்தாலும் சரி, தன்னுடைய மனைவியை கொடுத்தாலும் சரி, மகளுக்கு அப்பொழுது கல்யாணம் நடக்க போகிறது. அன்றைக்கு கல்யாணம் முழுமையாக கூந்தலை அறிந்து கொடுத்தார் சிவபெருமான். அந்த காளாமுக செய்வராக வந்தவர் வேடத்திலே வந்த பொழுது அவர்களுக்கு ஆனந்தம் இருந்ததே தவிர அவர்களுக்கு துக்கம் இல்லை, இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. யோசித்து பாருங்கள், தன்னுடைய ஒரே மகள், அவருடைய கூந்தலை அவருடைய திருமண நாள் இன்றைக்கு அறிகிறார். சரி, இது அடுத்தது தானே, அப்பனுக்கும் பொண்ணுக்கும் ஆகல சொல்லிடுவோமா, பொண்டாடிக்கும் புருஷனுக்கும் ஆகல, அதனால விட்டா சனி என்ன கொடுத்துட்டாரு சொல்லிடுவோமா. கண்ணை யாராவது இடந்து வைக்க முடியுமா? கண்ணு வலிக்காதா? தன்னுடைய கண்ணு இல்லையா, கண்ணே கண்ணேன்னு போட்டுக்கின்றோமே, அவருடைய கண்ணை பெயர்ந்து எடுத்து வைக்கிறாரு, ஆனந்தத்திலே கூத்தாடினார். அவருடைய மனோநிலையை தயவு பண்ணி யோசித்து பாருங்கள். நம்ம பேசக்கூடியதுக்கு காரணம் எல்லாம் அந்த மனோநிலையை பத்தி கொஞ்சமாவது சிந்திக்க வேண்டும். நாம் அந்த லெவலுக்கு அந்த நிலைமைக்கு போகிறோமா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். அது என்னன்னாவது மனத்துல யோசிச்சு பார்க்க வேண்டாமா? அந்த ஆனந்தம் எப்படிப்பட்ட ஆனந்தம், அதைத்தான் சொல்றார். அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். தேவர்களுக்கும் தெரியாது இது பழச்சுவையா அமுது போன்ற சுவையா, கிடைப்பதற்கு கட்டமானதா ரொம்ப சுலபமானதான்னு தேவர்களுக்கு தெரியாது. ஏன் வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், மனதின்பால் தாழ்த்துவதும் தாம் இருந்து தமையெல்லாம் தொட வேண்டி, அப்ப பார்த்தாலும் எனக்கு கொடு எனக்கு கொடு இதை கொடு அதை கொடுன்னு கேட்டுட்டே இருந்த அவரிடத்துல போய் இப்படி ஆனந்தம் இருக்கும், நான் உனக்கு கொடுக்கிறேன் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஆனந்தம் பன்மடங்கு பிறகுகிறது. அந்த ஆனந்தத்தினுடைய தன்மை தெரியவில்லை, சொல்ல தெரியவில்லை. அமரரும் அதியா அறியார். அவன் எப்படி வருகிறான்? இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும். எங்கேயோ இருந்த பகவான் கைலாசத்தில் இருந்திருந்த என்னை ஆண்டு கொள்ளவில்லை, ரிமோட் கண்ட்ரோல்ல பகவான் எல்லாம் பண்ணல, இங்கு ஆண்டு கொள்ளுகிறான். எப்படி? இவன் அவன் எனவே, இது அவன் திருவுரு, இதுதான் பகவான், இவன் அவன், இவன் தான் அந்த சிவபெருமான்னு சொல்லும்படியாக நம்மை ஆட்கொள்ளுகின்றானே, இங்கு எழுந்தருளி இருக்கின்றானே அந்த பகவான், எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும் மதுவளர் பொழில் திருவுத்தர கோஷம் அங்கே உள்ளார். ஏன் மதுவளர் பொழில்? ஆனந்தமாகிற மது 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 என்று சொல்லக்கூடிய ஆனந்தம் இருக்கிறதே, அந்த ஆனந்தமே காடாக இருக்கும்படியாக முழுமையாக இந்த சம்சாரம் என்கின்ற சாகரம்னு சொல்லுவார்கள், காடு என்று சொல்வார்கள், சம்சார குட்டாரிகா என்று சொல்லும்படியாக வெட்டக்கூடிய கோட்டாரி என்று அம்பிகையை சஹஸ்ரநாமம் சொல்லும். இப்போ அந்த மரமாக இருக்கக்கூடிய சம்சாரம் இருக்கிறதே, துன்பங்கள் இருக்கின்றதே, அதுல இருந்து ஆனந்தமாக தேனினை சொரிந்து மதுவளர் பொழில் திருவுத்தர கோஷம் அங்கையுள்ளாய். இதெல்லாம் முழுமையா பார்க்கணும்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்ம அடியார்கள் பெருமையை இந்த வருடம் கருதுகின்ற காரணத்தினாலே நம்ம அந்த கருத்துக்கு செல்லுகின்றோம். இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் பொருள் திருவுத்திர கோஷமங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எதியமை பணிகளும் ஆறுதி கேட்போம். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக ஆண்டு கொண்டான். இங்கே ஒருத்தர பார்க்கிறோம், பார்க்காம இருக்க முடியாது. ஏன்? மாணிக்க வாசகர் பெருமான் பாடிய இருவரிலே ஒருவர் சண்டேசமூர்த்தி நாயனர், சிவபெருமானுடைய மகனாகவே ஆனவர். பஞ்சமூர்த்தங்கள் வரும் பொழுது விநாயகர், சுப்பிரமணியர், சோமாஸ்கந்தர், அம்பிகை என்று வரும்பொழுது ஐந்தாவதாக பஞ்சமூர்த்தியாக அஞ்சாவது மூர்த்தியாக இருக்கக்கூடியது சண்டேஸ்வர நாயனார். மிக அற்புதமான சரித்திரம் அது. சேங்கலூர் என்று சொல்லும்படியாக மண்ணியாற்றங்கரையிலே முருகப்பெருமானாலே சிவபெருமானை ஸ்தாபித்து வணங்கப்பட்ட தலம். இதெல்லாம் கந்தபுராணத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படி திருச்சேங்கலூர் என்று சொல்லக்கூடிய குமாரபுரி முருகப்பெருமானாலே வணங்கப்பட்ட புரி, அங்கே அவதரித்தவர், காசிப கோத்திரத்திலே அந்தனர் மறைவிலே வந்தவர், எச்சதத்தன் என்று சொல்லக்கூடிய தந்தைக்கும் பவித்ரன் என்று சொல்லக்கூடிய தாய்க்கும் மகனாக வந்தார். விசாரசரமன் என்று சொல்லும்படியாக வென்றி விளங்க வந்து உதயம் செய்தார் என்று சொல்லும்படியாக யாரு? நன்றி புரியும் அவர் தம்பால் நன்மை மறையின் துறை விளங்க. இந்த வேத சாஸ்திரங்கள் எல்லாம் எதை சொல்லுகிறதோ அது விளங்கும்படியாக என்றும் மறையோர் குலம் பெருக ஏழு புவனங்களும் உய்ய மன்றில் நடம் செய்பவர் சைவ வாய்மை வளர மாதவத்தோர் வென்றி விளங்க வந்து உதயம் செய்தார் விசாரசருமனார் என்று சொல்லும்படியாக இதை பாடுவர் செக்கிளார் பெருமான் பாடுவர். அஞ்சு வருஷம் ஆச்சு அவருக்கு எல்லா விதமான கல்விகளையும் கற்பிக்க வேண்டும் என்று ஆரம்பிக்கிறார்கள். ஏழு வயது வரும் பொழுது அவருக்கு முப்புரி நூல் அணிவிக்கின்றார்கள். அலகில் கலையின் பொருட்களை ஆடும் கடலே என கொண்ட செலவு மிகுந்த சிந்தையினில் தெளிந்தார் சிறிய பெருந்தகையார்னு சொல்வார் சேக்கலார் பெருமான். பெரிய ஆடு ஆனா சின்ன உருவம், சின்ன பையன் ஏழு வயசு ஆனா பெருந்தகையார் பெரியவர்னு சொன்னார்.
எல்லாரும் அதிசயிக்கும்படியாக வளர்கின்றார்களாம். வளரும் பொழுது ஒரு முறை அங்கே சென்று கொண்டிருக்கிற போகும் பொழுது ஒரு இடையனானவன் பசுமாட்டுகளை அடித்து அதை அழைத்துக் கொண்டு செல்வதை பார்த்தார். கோபம் வந்தது, இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி தங்கும் அகில யோனிகட்கும் மேலாம் பெருமை தகைமையென பொங்கு புனித தீர்த்தங்கள் எல்லாம் என்றும் பொருந்துவன துங்காமரர் திருமுனிவர் கடங்கள் சூழ்ந்து பிரியாத அங்கம் அனைத்தும் தாம் உடைய அல்லவோ நல்ல ஆனினங்கள் அவனிடத்தை கேட்கிறார். இது எல்லா தேவாதி தேவர்களும் இருக்கக்கூடிய இடம், எல்லா தீர்த்தங்களும் இருக்கக்கூடிய வாசஸ்தலமாக இருக்கக்கூடியது, அதை போய் அடிக்கலாமா? அது மட்டும் கிடையாது, பரமேஸ்வரனுக்கு ஆடி அருளக்கூடிய திருமஞ்சனமாக ஐந்தையும் கொடுக்கக்கூடிய சுரபிகள் இல்லையா, இதை இப்படி செய்யலாமா? ஆன காரணத்தினாலே நானே இந்த பசுக்களை மேய்க்கிறேன் என்று சொல்லி அந்த இது பசுக்களை பற்றி அவ்வளவு சேக்கலார் பெருமான் பாடுவார். நானே மேய்க்கிறேன் என்று சொல்லி ஆரம்பித்தாராம். மிகச்சிறப்பாக வரக்கூடிய சமயத்தில் இவருடைய அன்பின் காரணத்தினாலே தானே மடிவருகே சொரிய முளைகள் சுரந்தனவா என்று தீம்பாரை அப்படியே சொரிகின்றதான். ஏன்னா பால் ஏராளமாக இருக்கின்ற காரணத்தினாலே கன்றும் குடிக்க முடியவில்லை, அவர்களும் கறந்து மாறவில்லை, அப்படியே மடி கனத்து சொரிகின்றதான். இவர் பார்த்தார், ஆஹா, இப்படி இருக்கின்ற காரணத்தினாலே இது எதுக்கு சாதாரணமாக இங்கே பொழிய வேண்டும், ஏதாவது நல்ல வழியிலே இதை செய்ய வேண்டும் என்பதற்காக பொழிந்த அந்த பாலையெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் தம்மை அணைந்த ஆண் முளைப்பால் தாமே பொழியக் கண்டு வந்து செம்மையினரியே ஒரு மனத்தில் திருவஞ்சனமாம் குறிப்புணர்ந்தே எம்மையுடைய வள்ளலார் எய்த நினைந்து தெளிந்ததனில் மெய்மை சிவனார் பூஜனையை விரும்பும் வேட்கை விரைந்து எழரும் என்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அதெல்லாம் இப்படி சொல்கின்றது, இதுதான் குறிப்பு என்று நினைத்ததாக முன்னை பிறவியின் தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பித்தார். மணலினாலேயே அந்த மண்ணியாற்றங்கரையிலே கோபுரம் அமைத்து சிவபெருமானுடைய மணலிலே அமைத்தார். யோசித்து பார்க்க வேண்டும், மணலிலே எல்லாவற்றையும் அமைத்து அங்கே அருகு அத்தி எல்லா விதமான பூக்களையும் கொண்டு வந்து பாலை குடங்குடமாக எடுத்து அபிஷேகம் செய்கின்றாராம். பண்டை பரிவால் அரிச்சித்து பாலின் திருமஞ்சனம் ஆட்டி மீள மீள இவ்வண்ணம் வெண்பால் சொரி மஞ்சனம் ஆட்ட ஆளவுடையார் தம்முடைய அன்பர் அன்பின் பால் உளதாய் மூள அமர்ந்த நயப்பாடு முதிர்ந்த பற்று முற்ற சூழ் கோலமதனில் உள்நிறைந்து குறித்த பூசை கொள்கின்றார் என்று பெருமை பிறங்கும் செய்யலூர் பிள்ளையார்பர். பிள்ளையார்னு இவர் சொல்லக்கூடியது சம்பந்த சுவாமிகளைத்தான் சேக்கலார் பெருமான் சொல்லுவார். இங்கே செய்யலூர் பிள்ளையார் என்று இவரை சிறப்பாக பாடுவார். என்ன பண்ணாராம், அந்த வெண்மலர் வெண்மணலினாலே செய்யப்பட்ட ஆலயத்திலே மீண்டும் மீண்டும் அந்த இடத்துல மணலிலே அமைத்த லிங்கத்திற்கு எம்பெருமானுக்கு மஞ்சனம் ஆட்டுகின்றார். அன்பு முற்றி அந்த பூஜையிலே வெளிப்படுகிறது. அந்த எம்பெருமானை தன்னுடைய அன்பு முற்றிய காரணத்தினாலே பூஜையினாலே வெளிப்படுகின்றது. இதைத்தான் சொன்னார், எதியமை பணிகொழும் ஆறு. இங்கே இவருக்கு எம்பெருமான் பணிகொண்ட விதம் என்ன என்று கேட்டார், பூஜனை செய்யக்கூடியதாக இருப்பது. அன்பினில் நிரப்பி என்று சொல்ல திருமஞ்சனவே முதல் அவற்றில் தேடாதன அன்பினில் நிரப்பி வரும் அன்னரையே அர்ச்சனை செய்து அருடி வணங்கி மகிழ்கின்றார் என்று பால் கிடைத்தது, பூ கிடைக்கிறது, எல்லாம் கிடைக்குமா என்ன? கிடைக்காததெல்லாம் மனசுனாலேயே நிரப்பிண்டார். நம்ம கிடைக்கல கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருப்போம், ஆனா இவர் என்ன பண்ணார், கிடைக்கல தேடாதன அன்பினில் நிரப்பினார் சேக்கலார் பெருமான். எது கிடைக்கலையோ அதெல்லாம் அன்பினாலே நிரப்பினாரா, அப்படியே நிறைத்து அபிஷேகம் செய்து தன்னை மறந்து எம்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறார். இதை எவனோ ஒருத்தம் பார்த்தமும் பா என்னன்னா, அறியாத காரணத்தினாலே இவருடைய திறம் அறியாத காரணத்தினாலே அந்த சபையிலே சொன்னான். அந்த சபையை என்னது எல்லா மாடுகளை மேய்க்கிறேன்னு சொல்லி இப்படி பாலை புளிய செய்கின்றாரே அதை வந்து வீணாக்குகிறார் என்று தந்தையை அழைத்து கண்டிக்கிறார்கள். அவன் பார்த்தா இப்படி எல்லாம் என்ன செய்ய முடியாது, தீங்கு தன்னை கேள் என்று உன் மகன் செய்யக்கூடிய தீங்கு தன்னை கேள் என்று சொன்ன உடனே அவனுக்கு அந்த ஈகோ ஹர்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே போல ஆகிறது. அப்படியா, இப்படி செய்தானா, நான் என்ன செய்கின்றேன் பார்த்து, இது சின்ன பையன் இப்படி பண்ணிட்டா குற்றமாக மன்னிக்க வேண்டும், இது குற்றம் தான், மன்னிக்க வேண்டும், நான் திருத்துகிறேன் என்று சொன்னான். என்னடா இப்படி பண்ணுகிறானே, அந்த ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லாம புரடுகிறானா, மறுநாள் என்ன இவன் பைய செய்கிறான் என்று பார்ப்பதற்காக மறைந்து நின்று இந்த தந்தையார் எச்சகத்தனார் செல்லுகிறார். இது ஒரு அழகு பார்க்கணும், பையன்கிட்ட கேட்டுக்கலாம் இல்லையா, ஏடா இப்படி பண்றியா என்னன்னு பார்த்திருக்கலாம் இல்லையா. ஆனா இது என்ன என்பது தெரியாதவனாக அந்த தன்மையை புரியாதவனாக மறைந்திருந்து பார்க்க நினைக்கிறான். ஒரு குறாமடத்தினுடைய உச்சியிலே நின்று பார்க்கின்றானா, அன்பு புரியும் பிரம்மச்சாரிகளும் மூழ்கி அரணார்க்கு முன்பு போல மணற்கோயிலாக்கி முகையுமன் மலர் கொய்து பின்பு வரும் ஆண் முலை பொழிபால் பெருகும் குடங்கள் பேணுமிடம் தன்பால் கொணர்ந்து தாபித்து பிறவும் வேண்டுவன சமைத்தார் என்று சொல்லும்படியாக விதியின் விளையாட்டினாலே என்று பாடுவார் சேக்கடார் பாபா. நின்ற விதியின் விளையாட்டால் என்று சொல்லும்படியாக அப்படியே உள்ளத்திலே வரக்கூடிய அன்பின் காரணத்தினாலே அர்ச்சனையும் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறாராம். அப்படியே அபிஷேகம் நடந்து கொண்டே இருக்கிறது குடங்குடமா. இது எங்கேயே பார்க்கலாம், தமிழகத்துல பல இடங்கள்ல பார்க்கலாம், மிக அற்புதமா. அதுவும் மயிலாப்பூர்லாம் பார்க்கும் பொழுது ஆனந்தமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு அண்டா ரெண்டு அண்டாவுக்கு அவர்கள் அன்பர்கள் எல்லாம் கொண்டு வந்து பாலை கொடுக்கிறார்கள். அபிஷேகம் நடந்து கொண்டே இருக்கும். அஞ்சு வேளையும் அவ்வளவு சிறப்பாக அபிஷேகம் செய்கின்றார்களாம். அப்படி இருக்கும் பொழுது இவர் அபிஷேகம் செய்கிறத பார்த்தான், அவனுக்கு என்ன தெரிஞ்சது, மணல் தெரிந்தது, பால் மணலிலே சொரிவது தெரிந்தது. ஆனா அந்த மணல் தான் சிவலிங்கம்னு தெரியல, செய்யக்கூடியது அபிஷேகம்னு அவனுக்கு புரியல. கோபப்பட்டான், தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய கோலினாலே அடிக்கின்றான். ஆனால் ஒன்றையும் உணரவில்லையா, இதுதான் முக்கியம். எப்பேற்பட்டது ஒன்றையும் உணராதவராக பாலார் திருமஞ்சரமாட்டும் பணியில் சலியாதது கண்டு அப்படியே சலிக்கில்லாம அப்படி எதப்பத்தையும் கொலப்படாம அவர் செய்து கொண்டிருக்கிறார். காலால் இடறி சிந்தினான் என்று பாடுவார் சேக்கடார் பெருமான். அந்த குடங்களை காலினாலே இடறி விட்டானா. அப்பொழுது பார்க்கிற பார்த்த பொழுது தந்தையா வேற யாரான அவருக்கு தெரியற, எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வைக்கப்பட்ட பால் குடங்கள், எவன் சிந்தும் பொழுதில் அது நோக்கும் சிறுவர் இறையில் தீயோனை தந்தை எனவே அறிந்து அவன் தன் தாள்கள் சிந்தும் தகுதியினால் முந்தை மருங்கு கிடந்த கோல் எடுத்தார்க்கு அதுவே முறைமையினால் வந்து மழுவாகிட எழுந்தார் என்று எரிகின்றாராம். ஒரு கோலை எடுத்து எரிந்தார், மழுவானது, கால் வெட்டுப்பட்டது, தந்தையானவன் இறந்து விடுகின்றான். அவ்வளவுதான், அகன்றான். மீண்டும் பூஜையிலே அமர்கிறார். இத பார்த்த உடனே செறிந்த சடைநீள் முடியாரும் தேவியோடும் விடையேறி என்று சொல்லும்படியாக வந்து நிற்கின்றாராம். அங்கே பாடுவார் பக்தி முதிர்ந்த பாலகனார் என்று பாடுவார் சேக்கடார் பெருமான். அப்படி நின்னாராம். அப்பொழுது சிவபெருமான் சொல்லுகிறார், நம்பொருட்டால் இன்றதாவை விட எரிந்தாய், அவன் இறக்கும்படியாக நீ உன்னுடைய பெற்ற தகப்பனாரையே தடிந்தாய், இனி உனக்கு அடுத்த தாதை இனி உனக்கு நாம் என்று சொல்லும்படியாக உச்சி முகந்து மகிழ்ந்தருளினாரா எம்பெருமான். தந்தையே விட்டுவிட்டு இறைவனே தந்தையாக இருக்கும்படியான தன்மையை அடைந்தார். ஒளியில் தோன்றினார் என்று சொல்லும்படியாக அண்டருக்கு அந்த பூதகணங்களுக்கெல்லாம் அதிபனாக்கி, அது மட்டுமல்ல அனைத்தும் நாம் உண்ட கலமும் உடுப்பனவும் சூடுவனவும் உனக்காக சண்டீசனுமாம் பதம் தந்தோம் என்று சொல்லும்படியாக கொன்றை மாலையை தன்னுடைய தலையிலே இருந்து சூட்டினாராம். அதுக்காக எங்க அப்பாவை கொண்டுட்டா நான் வந்து சிவபெருமானுக்கு சிவபெருமான் உடனே கொண்டு வந்து எனக்கெல்லாம் கொன்றை மாலை கொடுக்க மாட்டார், நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இருக்கக்கூடிய செய்கை அல்ல, அவர் எந்த பாவனையிலே செய்தார்னு குதர்க்கமா நம்ம நினைத்துக் கொள்ள வேண்டாம். எம்பெருமான் கொன்றை மாலையை சுட்டி இவனுக்கு சண்டீசன் என்று சொல்லக்கூடிய சண்டம்னா கோபம்னு அர்த்தம். இவருக்கு கோபம்னா இறையோன் பால் பக்கலிலே இருந்த பக்தியின் காரணத்தினாலே வந்த கோபம். கோபம் என்பதும் ஒரு விதமான தன்மை, இயல்பு, அவ்வளவுதான். ஆனா கோபம் குற்றமாகும். இங்கே அந்த கோபம் பாபமாகவில்லை, அதுவே குணமானது. அதுதான் சோறு பற்றினவா தோணோக்கம் என்று சொல்லும்படியாக திருத்தோணோக்கத்திலே மணிவாசகப் பெருமான் பாடுவார். பாதகமே சோறு பற்றினவா தோணோக்கம் என்று பாடுவார். வெகுண்டெழுந்த தாதையை கோபப்பட்ட அப்பாவையே விழும்படியாக இறக்கும்படியாக செய்தார். ஆனா அந்த குற்றம் பிரம்மஹத்தி, பித்ருஹத்தி, இந்த ஹத்தியெல்லாம், அதாவது கொன்ற பாவங்கள் எல்லாம் பாவமே இல்லாதபடியாக பாதகமே சோறு முக்திக்கான காரணம் என்று பற்றியவா தோணோக்கம் என்று மணிவாசக பெருமான் பாடுவார். அவருக்கு உண்ட கலம், நான் உண்ட மிகுதி, நான் உடுத்த மிகுதி, நான் சூடின மிகுதி எல்லாமே உனக்கு வந்து சேரும் என்று சொல்லும்படியாக சண்டீசர் பதம் கொடுத்தாராம். நங்கள் பெருமான் தொழுதடைந்தார் என்று, நாயகமாம் நங்கள் பெருமான் என்று அப்படி சண்டீச பட்டம் கொடுத்தாராம். இங்க பார்க்க வேண்டும் நம்முடைய இந்த பாடலிலே நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம், அது வளச்சுவையன முதல அறிவர்க்கு அறிவன எழுதன அமரதும் அறிய தொண்டினுடைய தன்மை யாருக்கும் தெரியல, இங்க அப்பாவுக்கும் தெரியல, மற்றவர்களுக்கும் தெரியல. இறைவன் வந்து சொன்ன பிறகுதான் தேவாதி தேவர்களுக்கும் தெரிகின்றது. அவர்கள் அத்தனை பேரும் கணநாதர் பாடி ஆடி கழிவையின சொல்லார் மறைகள் துதி செய்ய என்று சொல்லும்படியாக எல்லாரும் புகழும்படியான தன்மை இறைவன் காட்டின பிறகுதான் தெரிகிறது, அதற்கு முன்பாக தெரிவதில்லை அமரரும் அறியார்.
இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே. எது அவன் திருவுரு? அங்கே மணலிலே மண்ணியாற்றங்கரையிலே வெள்ளி மணலிலே வெள்ளையான மணலிலே செய்யப்பட்ட லிங்கம் இருக்கிறதே அதுதான் இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே. இதுதான் அந்த பரமேஸ்வரன் என்று இருந்தாரே, எது எமைப்பணிகளும் மாறுது கேட்போம். இப்பேற்பட்ட தொண்டை எம்பெருமான் ஏற்றுக்கொண்டானே, அந்த ஏற்றுக்கொண்டவருக்கு அருள் புரிந்தானே, அப்பேற்பட்ட தன்மை எது எமைப்பணிகளும் மாறுது கேட்போம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய என்று இறைவனுக்கே மகனான இறைவனுக்கே தொண்டரான அப்பேற்பட்ட பணியை எதியமை பணிகளும் ஆறு என்று சொல்லும்படியாக தன்னுடைய தன்மை நம்முடைய எல்லா செயலும் இறைவனுக்கான செயல் என்று அர்ப்பணித்த முதிர்ந்த நிலை சண்டேஸ்வர நாயனாருடைய நிலை, முதிர்ந்த நிலை, முதிர்ந்த பக்தியினுடைய நிலை. தன்னையே விடுத்து தன்னுடைய உற்றார் சுற்றம் உறவினர் எல்லாவற்றையும் விடுத்து தன்னுடைய தன்னையை விடுத்து இறைவனே எல்லாமாக கொண்ட நிலை அந்த ஏழு வயதிலே அவருக்கு கிடைத்ததே. அப்பேற்பட்ட தன்னையை அவர் நமக்கும் கொடுக்க வேண்டும் என்று அந்த சண்டேஸ்வர நாயனாரை சண்டேஸ்வர மூர்த்தியை நாமும் வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம்.